திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அப்போ நாம மூலமந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு பெருமானை சிந்தித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெருமானுடைய சாந்தி நித்தியத்தினாலையும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்துல கூட இங்கே சாயநிச்சியில் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய அனுகிரகத்தாலும் நாம் இந்த கருவிகள்லேருந்து நாம் நீங்குவதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்கிறாங்க. ஆக நாம் அதுக்கு போதிய அளவு கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய உச்சாடனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், பைய நடந்து செல்லணும். பைய நட அதுக்கு தேவை அவகாசம் அங்கே கொடுக்கணும். விளங்குதாமா? அப்போ இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும், ஆன்மா இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்ட ஆன்மாவா சுத்தான்மாவா இருக்கணும். அதான் சட்டையை கலத்துறது. ஓ, கலத்தியாச்சான்னு வெளியிலிருந்தே கட்டி பக்கத்தில் வச்சுக்கிடணும். இது அதல்ல, இந்த சட்டையை கலத்துவது என்பது என்னது, இந்த சரீர உணவிலிருந்து விடுபடுதல், சரீர உணர்விலிருந்து விடுபடுதல். அதுக்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்றது இங்கே அந்த இடத்துல இருக்க விசேஷம், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் இந்த பூஜையில் முதல்ல லயாங்கத்தை முதல்ல செஞ்சு கொடுக்கணும். ஏன், நாம் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு தத்துவங்களை எப்படி வருது, முதல்ல அதிகாரம், அப்புறம் போகம், அதுக்கப்புறம்தான் லயம். இப்படிதானே அமைஞ்சிருக்கு, அப்படிதானே அமைச்சிருக்கு. ஆனால் அங்கே பூசையில் எப்படி வச்சிருக்கு, லயத்தை தான் முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் போகத்தை வச்சிருக்கோம். நாம் அங்கே தத்துவங்களை எப்படி வைக்கிறோம், போகத்தை முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் லயம். அப்படிதானே இருக்கு, அப்படிதானமா இருக்கு. சிவ தத்துவம், சக்தி தத்துவம்லாம் இதெல்லாம் லய தத்துவங்கள். சதாசிவம் போக தத்துவம், இந்த சுத்தபித்தை மகேஸ்வரமெல்லாம் இப்படிதானே இருக்கு. ஏன் இங்கே மாறி இருக்கு, இதையே மாறி வைக்கிறோம், மாறி இருக்கா இல்லையா, நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. அது உலகத்திலிருந்து நாம் பாசத்திலிருந்து விடுபடுறது, படிப்படியாக கீழேருந்து விடுபட்டு போகிறோம். இங்கே இது சிவபோகம், அது உலக போகம், இது சிவபோகமானபடியால் நாம் லயித்தாலின்றி போகத்தை அனுபவிக்க முடியாது. புரியுதாமா? நாம் முதல்ல போகிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா அதில் அறிதல், அதுக்கப்புறம் அழுந்துதல் இருக்கு, அழுதல் அதுக்கப்புறம் அழுந்துதும் லயப்படுறோம் அந்த பொருளோடு. இங்கே அப்படி இல்லை, லயப்பட்டாதான் போகமே விளையும். நாம் பெருமானோடு லயப்பட்டாதான் என்ன விளையும், போகமே விளையும். அதனால நாம் என்ன வச்சுருக்கோம் முதல்ல, அப்போது நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்து செய்கிறோம். சரீரத்தோடு இருந்தாலும் நாம் அந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இந்த சிவபூஜை செய்யும்போது என்ன செய்யணும், சரீரத்திலிருந்து விடுபடணும். அதனால நாம் என்ன செய்கிறோம், முதல்ல இந்த பூஜை செய்து செய்து நாம் அவனோடு லயப்பட்ட பின்னால் தான் என்ன விளையும், போகும். அதனால இந்த பூஜையில் இரண்டாவது நாம் போகாத்த வைக்கிறோம். இங்கே இந்த போகாங்கத்தில் நாம் அஞ்சு திருமுடிகள்லேயும் அவனுடைய அந்த பெருமானுடைய அஞ்சு முகத்திலையும் ஓம் ஹாம் ஈசானமூர்த்தியே நமக, ஓம் ஹாம் சத்புருஷ பக்தராய நமக, ஓம் ஹாம் அகோரஹிருதியாய நமக, ஓம் ஹாம் வாமதேவ குய்யாய நமக, ஓம் ஹாம் சத்யோஜாத மூர்த்தியே நமக என்று அஞ்சு முகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு, இப்போ இந்த ஈசான முகத்தில் ஓம் ஹாம் நேத்ரப்யோ நமக என்ற நேத்திரத்தையும், ஓம் ஹாம் இருதயாய நம என இருதயத்தையும், ஈசானத்தில் அக்னி திக்கில் வந்து இருதயத்தையும், ஈசான திக்கில் ஓம் ஹாம் சிரசே நம என சிரசையும், நிருதி திக்கில் ஓம் ஹாம் சிமாய நம என சிகையையும், வாயு திக்கில் ஓம் ஹாம் கவசாய நம என சர்வ அங்கத்தையும், இதையெல்லாம் பிரகாசம் பொருந்த கவசத்தை அர்ச்சித்து கொண்டு, அதுக்கப்புறம் பின் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற இந்த நாலு பக்கத்திலையும் அஸ்திராய நமக என அர்ச்சித்து, நாலு பக்கத்திலையும் அஸ்திரத்தை அர்ச்சித்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த அஞ்சு முடியிலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். அதான் போகம். காமதேனுன்னா என்னது? காமதேனு முத்திரை காமிக்கமா இல்லையம்மா? தேனு முத்திரைங்கிறது என்னது? காமதேனுங்கிறதுனுடைய தலைக்குறை. காமதேனு முத்திரை காமிக்கிறோம் எதுக்கு? எதுக்குமா தேனமுத்திரை கொடுக்கறது? அந்த பெருமானிடத்தில் நமக்கு எவ்வளவு காமம் விளைந்ததோ அவ்வளவு தேன். புரியுதாமா? நமக்கு எவ்வளவு காமம், எவ்வளவு பக்தி, காமம்ங்கிறது என்னது அங்கே? இச்சை அல்லது பக்தி. எவ்வளவு விளைந்ததோ அதற்கு தகுந்தாப்பில் அங்கே போகும், அதை குறிக்கிறது தான் அங்கே காமதேனு. அதனால தான் அந்த அம்மையை சிவகாமிங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? சிவகாமி. அதனால் இந்த இதில் இந்த ஆறு அங்கங்களுக்கும் இப்படி தேன முத்திரை கொடுத்து, நமஸ்கார முத்திரை கொடுத்து, நமஸ்கார முத்திரை கொடுக்கறதுங்கிறது இந்த இன்பம் அவனோடு கூடுவதால் வருவது. நமஸ்கார முத்திரையில் என்னதெல்லாம் இருக்குது? ரெண்டு இருக்கா இல்லையா? எதெல்லாம் இருக்குது? ஒன்று சிவம், இன்னொன்று ஆன்மா. சிவமும் ஆன்மாவும் அது ரெண்டும் பொருந்திருக்கு, ரெண்டும் பொருந்திருக்கு, அது பொருந்திருக்கு. அப்போது அவனோடு நாம் பொருந்தி ஏகனாகி அத்திவிதமாக இருந்தாதான். அது அத்திவிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இங்கே இந்த ரெண்டு கை பொருந்திருக்குன்னு சொல்கிறதுனால நாம் இந்த ஐக்கியவாதம், அந்த சுத்த சைவம், அப்புறம் சிவாத்திவிதம், இவங்களை எல்லாத்தையும் நீக்கிறோம் முக்கியில். எதனால அப்படின்னா, இந்த ரெண்டு கையும் பொருந்திருக்கிறதுனால முக்கிய அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவந்தான். இது அவாக ஐக்கியமாகினாலும் இவன் இவனாகத்தான் இருப்பான். ஐக்கியம்னா பிரிக்க முடியாத வந்துடுறது இல்லையா? இங்கே ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? ஆன்மாவாக தான் இருக்கும். அவன் உணர்த்தினா தான் உணரும், ஒன்று ஒன்றா தான் உணரும், அது மாறவே மாறாது. அது நமக்கு திருக்கட்டுப்படியாரில் சொன்னது போல, முக்தி அடைந்தாலும் மரப்புள்ளூரி அம்மரந்தான் ஆகிடுமோ, மரத்தில் இருக்கிற அந்த புல்லூர் ஒட்டுண்ணிகள்லாம் எதாகாது? அந்த மூல மரமாக ஆகாது. அது தரக்கூடியது இது தராது. எனவே அவற்றுடைய சாற்றை உண்டு வாழலாம், அவனோடு சேர்ந்து வாழலாமே தவிர, இது அது தருடைய பழத்தையோ காயையோ கனியையோ இது என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு, நாம் முதல்ல இறைவனை அடைவதற்கு தவம் செய்கிறோம். தவம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்ன? என்னையா தவம் செஞ்சாலே விவேகம் எங்க வருது? வந்துருமாமா? வந்துமா வராதா சொல்லுங்கம்மா. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா? நமக்கு தவம் செய்ததால கிடைக்கக்கூடிய அறிவு, தவம் செஞ்சா அறிவுல தானே அது பக்குவம் தருதுன்னு பார்த்தோம். அந்த அறிவு என்ன அப்படின்னா சாதன ஞானம். அது என்ன ஞானம்? சாதன ஞானம். இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிற ஞானம் அது விவேக ஞானம். அந்த அவன் அதாவது பகையும் உறவு இதுன்னு காட்டுறதுதான் இல்லையா, வேறுபடுத்தி காட்டுவதுதான் விவேகம். அதை அறிவதற்கான தகுதியை பெறுவதுதான் சாதனம், சாதனத்தால பெற்றது. அப்போ அவன் சொன்னபடி நின்று சாதனத்தில் நின்று சாதித்து பெறுகின்ற சாத்திய ஞானம்தான் உண்மை ஞானம் இல்லையாமா. அந்த ஞானம் என்ன ஞானம்? அவனுடைய கருணையை உணர்வதற்கு தேவையான ஞானம் மட்டும்தான். அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது, அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது. அந்த ஞானம் என்னது? அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை அறியக்கூடிய அளவுக்கு உள்ள ஞானம். புரியுதாமா? அவனுக்குள்ள எல்லா ஞானமும் இல்லை, எல்லா ஞானமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு என்ன எவ்வளவு ஞானம் வேணுமோ அதைத்தான் கொடுக்குறான். அதுக்கு மேல அவன் கொடுப்பதில்லை. ஏன் கொடுத்தா குறைஞ்சா போயிரும்? ஆமா, குறைஞ்சுதான் போயிரும். என்ன குறை? இதை கொண்டு வேற இதை அறிய தலைப்பட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இதை கொண்டு இந்த ஞானத்தை கொண்டு வேற ஒன்று அறிய முற்பட்டா என்ன ஆகும்? இந்த சிவஞானம் போயிரும், அந்த சிவஞானம் போயிரும். விளங்குதா? அதனால அந்த பெருமான் எதை தர்றாரு? அவரை, அவனுடைய கருணையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தருகிறார். அதனால இந்த ஆன்மா பெறுகிற ஞானம் சமுத்திர கலச ஞானம் தான். என்ன ஞானம்? சமுத்திர கலச ஞானம். அப்போ அவன் சமுத்திரம் போன்றவன், அவனுடைய ஞானம். நாம முக்தி பெற்றவர் பெறுகிற ஞானம் என்னது? அதுல ஒரு கலசம்தான். அதனால சமுத்திரமும் கலசமும் ஒரு நாளும் ஒன்றாகாது. அதனால இந்த இதுல அந்த நமஸ்கார முத்திரையில அதை காட்டுறார். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அது ஆன்மாவா தான் இருக்கும், சிவம் சிவமா தான் இருக்கும். இவன் ஒரு காலம் அந்த சிவமாக ஆக மாட்டான். அவனுடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. அதனால அதை கொடுத்து இவையெல்லாம் சிவத்திடன் கூடியதாக ஏகாக்கர சிந்தை பண்ணி அப்புறம் அந்த புஷ்பத்தால அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த பூசனையில நாம என்னெல்லாம் செய்கிறோம்? முதல்ல அவனை நமாந்தமாக அர்ச்சிக்கிறோம், அப்புறம் சுவாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்கிறோம், அப்புறம் தேர் முத்திரை முடியணும், நமஸ்கார முத்திரைய அவனுடைய அங்கங்கள்ல இல்லையா, அவனுடைய அஞ்சு முகங்கள்ல என்ன முகம்? தேர் முத்திரை கொடுக்கிறோம். அவனுடைய அங்கங்களுக்கு நமஸ்கார முத்திரை கொடுக்கிறோம். அப்புறம் நமாந்தமாக கடைசியில் ஒரு அர்ச்சனையை பண்ணுகிறோம். இதுதான் நாம் இந்த பூசையில் செய்வது. இதை பூசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூசை, மனோன்மணி பூசைக்கு செல்கிறோம். எனவே இந்த இதில் நாம் அந்த லாயாங்கம் முடித்து போகாங்கம் முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூஜையை செய்கிறோம். மனோன்மணி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியை செய்கிறோம், பெருமானோடு ஏகீகரணம் பண்ணுகிறோம், அவரோட ஒன்றாக்கி பெருமானோடு ஒன்றாக்குறோம். அதனால் இந்த மனோன்மணி சில ஓம் ஸ்ரீம் க்ரீம் மனோன்மணி ஆசனாய நமக என்று அந்த பெருமானுக்கு அந்த இடது பக்கத்தில் மனோன்மணியை பூசித்து அவர் ஆவாகனம் பண்ணி கொண்டு அந்த சரஸ்வதி லட்சுமி தேவியை இரு கண்களாக கொண்டு ஜபமாலை நீரோற்பலம் அபயம் வரதம் என்ற கைகளை உடைய பரஞானம் அபஞானம் என்று சொல்லக்கூடிய கொங்கைகளை உடையவளாகவும் அந்த தேவியை நாம தியானித்து ஓம் க்ரீம் மனோன்மணி மூர்த்தியே நமக என அர்ச்சித்து ஓம் க்ரீம் மனோன்மணியே நமக என ஆவாகனம் செய்து ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் முத்திரைகளெல்லாம் காட்டிக்கொண்டு ஓம் க்ரீம் மனோன்மணியே சுவாகா என்று அர்க்கியம் கொடுக்குறோம். ஆவாகனம் செஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தூப தீபம் காட்டி அந்த நிவேதனம், பெருமானுக்கு கொடுத்த நிவேதனத்தை கொடுத்து, அவர் அந்த அஸ்திராய நமக என்று பானியம் கொடுத்து, ஆசமன வாக்கியமெல்லாம் கொடுத்து, அதர சுத்தி பண்ணி, அப்புறம் அந்த தாம்பூலம் முகபாசமெல்லாம் கொடுத்து, பின் சுவாமிக்கு அந்த பாத்தியம் ஆசமனார்க்கியம் கொடுத்து, சிவாயன புஷ்பம் சாத்தி, அந்த கை மணியில அஸ்திராய நம என ஒரு புஷ்பத்தை, அந்த மணி, அந்த மணி நாம ஜொலிக்கும் பொழுது மணியை வந்து எப்போது என்ன செய்யக்கூடாது, இடது கையாலே எடுக்கவே கூடாது அந்த மணியை. ஆமாம், வலதுகிட்டு தான் எப்போதும் எடுக்கணும். அதனால் இந்த அது புஷ்பத்தை போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை முறை அடிக்கணும்னா சொல்லியிருக்கு, கணக்கு இருக்கு. அது அபி அதை அந்த மணி அடிக்கிறத வச்சே என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளணும். அதில் இந்த மணி என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக நம்ம இதில் கருதப்படுகிறது. அதனால் அந்த மணியை நாம் அந்த அட்டசங்காரமெல்லாம் பண்ணி தான், புஷ்பத்தெல்லாம் போட்டு தான் அதை எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்து இந்த பூசையில் அஸ்திராய நமையின அஸ்திரம்லாம் சாத்தி மணி அடிக்கணும். தூப தீபங்களுக்கு நிரீச்சனும் திக்கு பந்தனும் அவகுண்டனமெல்லாம் பண்ணி, ஓம் சிவாய சுவாகா என தூபத்தை அந்த நாசிக்கும் தீபத்தை நேத்திரத்துக்கும் காட்டி, அப்புறம் இந்த அந்த தூபம் என்பது நமக்கு வாசனா மலம், தீபம் என்பது ஞானம். இப்போ தூபத்தை முதல்ல காட்டி தீபத்தை காட்டு, வாசனாமலம் நீங்கி ஞானம் விளங்குவதாக அர்த்தம். இது நமக்கு திருக்கோயில்ல அப்படின்னா இந்த இதை செய்கிறார சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் அவர் நமக்கு, நாம் அவரை எப்படி கருதுகிறோம் அப்படின்னா, நம்ம சர்வ ஞானோத்தரத்தில் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியாரை மந்த்ரான்மா, அவர் என்ன சொல்கிறோம், மந்த்ரான்மா தத்துவான்மா அப்படி வரிசையாக சொல்கிறோமா இல்லையா, அதில் இந்த சிவாச்சாரியரை மந்த்ரான்மா, அந்த ஆறு ஆன்மாக்களில் அந்த மந்த்ரான்மானா குரு, மந்திரான்னா என்ன, குரு. அந்த இருட்டை நீக்கி நமக்கு சிவத்தை காட்டக்கூடியவர் அவர் தான் யாரு, இந்த சிவாச்சாரின்னு வச்சுக்கிடுதோம். இப்போ நமக்கு இந்த ஞான சம்பந்த பெருமானே நீங்க பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் அவரை சுப்பிரமணிய பெருமானாகவே சொல்லுவார். ஆனாலும் இவர் நமக்கு நல்லா தெரியும், இவரெல்லாம் அணுபக்கம், அவங்கெல்லாம் சம்பு பக்கம் இல்லையா. அவர் எதனால் அப்படி சொல்கிறாரு, அவர் கந்த சார்பம் பெற்றவர் தான், இருந்தாலும் நாம் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த பெருமானை போல, அந்த சுப்பிரமணிய பெருமான் தகப்பன் சுவாமியாக இருந்தது போல இவர் தன்னுடைய தந்தைக்கு சிவத்தை காட்டினார் என்பதனால் அப்படி சொல்கிறது ஒரு வழக்கு இல்லையா. அதுபோல் இங்கே நமக்கு சிவத்தை காட்டுறவரை குருவாக, அப்போ அவர் சிவத்தை காட்டினவரை நாம் குருன்னு சொல்கிறோமா இல்லையா இல்லையம்மா. யார் குருவை சிவத்தை காட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அந்த முறையில் நாம் இவரை குருவாக கொள்கிறோம், யாரை, அந்த சிவாச்சாரியார். அதனால் இங்கே இந்த இதெல்லாம் செய்து நாம் அந்த மணி அடித்து சிவாய சுவகான தூப தீபமெல்லாம் காட்டி, பின் ஆசமணம் அர்க்கியமெல்லாம் கொடுத்து, அஸ்திராய நமக என கந்த புஷ்பம் அருக அட்சயதெல்லாம் சாத்தி, ஓம் சர்வ தத்பாதிபதியே சிவாய நமக என்று அந்த பவித்திர சமர்ப்பணம், அது அந்த புஷ்பத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டு, அப்புறம் மணியை அந்த சட்ட சங்காரம் பண்ணி எடுத்து இந்த ஜபமாலையே நாம நீரிச்சனம் புரோச்சனம் தாடலாம் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு இந்த கையில இடது கையில புஷ்பத்தையும் வலது கையில இதையும் எடுத்துக்கொண்டு அதை நாம 108 தடவை மூலமந்திரத்தை நாம அதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஓம் ஹாம் குய்யாதி குய்ய கோப்தாது ஹரிநாசம் துஷ்கிருதம் ஜபம் யச்சிந்தி கரம்கே தேவசா துஷ்கிருதம் துஷ்கிருதம் தன்வேசுவேத சிசுவேசங்கிற அப்படின்னு சொல்லி இந்த பெருமான் நமக்கு அறிவு செயல் இவற்றையெல்லாம் விளக்குபவர் இவர் தான். இங்கே இந்த பூசணையில் இது எல்லாமா இருந்து இதெல்லாம் செய்தவர் யாரு? அந்த பெருமான் தான் என்று சொல்லி ஓம் சிவோ தாதா ஓம் ஹாம் சிவோ தாதா அவர் தான் தாதா, எல்லாத்துக்கும் பெரியவர் அவரே. சிவோ போக்தா, எனக்கு எந்த போகமோ அது உலக போகமோ சிவபோகமோ எனக்கு எந்த போகமானாலும் அதை கொடுப்பவர் யாரு? இந்த பெருமானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். சிவோ சர்வம் எது இகத இதம், எனக்கு எந்த நன்மை வந்தாலும் இது யார் மூலம் வந்தது? இந்த பெருமான் மூலம் வந்ததே. இது ஜகத்துங்கிறது இந்த உயிர்களை குறிக்கிறது. இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அதெல்லாம் யார் மூலம் வருவது? இந்த பெருமான் மூலம் வருவது என்று சொல்லிக்கொண்டு அப்போது இந்த ஜபம் கர்மம் தியானம் எல்லாத்தையும் பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறது. அதை நாம் இதெல்லாம் கையை வச்சு இதில் இந்த கைக்கு மாற்றிக்கொண்டு விசேஷார்க்கியத்தில் வயசுவாகனம் 3 தடவை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு உரு ஜபித்து அப்புறம் இந்த பெருமானுடைய இந்த பீடத்தை வலம் 3 தடவை வலம் வந்து அப்புறம் அந்த காலை ஒரு காலை மடித்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம் பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்துறது. அந்த புஷ்பத்தை அந்த பவித்திர சமர்ப்பணம் அது நாம் இது முடியாத காலத்தில் பூஜை செய்ய முடியாத காலத்தில் அதை தக்க ஒருவரை கொண்டு செய்தாலும் அந்த பவித்திர சமர்ப்பணம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் வெட்டில் இருந்தீங்கன்னா மானசீகமாகவோ இல்லைன்னா முடியும்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது அந்த பூவை எடுத்து நாம் என்ன செய்யணும் அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தால்தான் நமக்கு அந்த பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி நாம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த 5 முகங்களுக்கும் நாம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானு சொல்லிக்கொண்டு அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொல்கிறோம். அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் அது ஒரு கால பூசணை போல ஒரு கால பூசணை போல நமக்கு உள்ளபடி பார்த்தா 6 காலமும் நாம் என்ன செய்யணும் பெருமானே அர்ச்சிக்கணும் இல்லையா. அதான் நமக்கு எப்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நீ சொல்கிறாரா இல்லையா. அது இப்போ நம்ம கைலைக்கு போகிறாங்கன்னா அந்த கைலை புனிதர் 3 தடவை போனால் புனிதர் மணி மாமணி புனிதர்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இதான். இந்த புனிதர் இப்போது நாம் இந்த 60 வயசான என்ன செய்கிறோம் சஸ்யப்தம் பூர்த்தி செய்கிறோம், அதுக்கப்புறம் சதாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா. சஸ்யப்த பூர்த்தி அது முடிச்சாச்சுனாலே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அது வனப்பிரஸ்தம் போல அதுக்கப்புறம் கணவன் மனைவி என்ன ஆகிறாங்க நண்பர்கள் போலாகி ரெண்டு பேரும் அது யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. அதிலிருந்து ரெண்டு பேரும் அவங்க உலக போகத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் செல்வதாக அப்படி அவர்கள் செய்து அது 80 வயசாயிட்டுதுன்னா 20 வருஷம் பயிற்சி ஆயிடுதா இல்லையா. 12 வருஷம் நீங்கள் யோக நூலை படித்தாலே அதை யோகத்தில் ரொம்ப ஒன்றுக்கும் யோகமே வராதவனுக்கு சொல்லக்கூடியது தான் அந்த மந்திர யோகம்ங்கிறது. அதில் அந்த குருநாதர் அந்த யோகத்தில் முன்னேற்றமில்லாத மாணவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை 12 வருகாலம் குறிப்பிட்ட நேரத்தில் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டுரு அப்படின்னு சொல்வார். அதை ஒழுங்காக செஞ்சாமன்னா அவனுக்கு தானாக யோகம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திரராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோட நாம செய்து வந்தா நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை. பெருமானே நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில நமக்கு எப்ப போனாலும் எது செஞ்சாலும் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குமா, எப்போதும் இங்க என்ன வேலைனாலும் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ள என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா, அந்த திருமுதுகுன்றம் பதிகத்துல சொல்றாரா, இது 1000 பிறைங்க, 1000 பிறைங்கிறது 1000 பிறைய பார்க்கறதுல பெருமை இல்லை சொல்றாரு. அது கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதிதவளும் உயர் முதுகுண்டு அடைவோமே அப்படின்னு சொல்றாரா இல்லையா. விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா. அந்த பாட்டில் தானே சொல்றாரு, கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள், அத தன்னுடைய சக்தி கலைகளை 1000 பாகமா, 1000 என்பது இங்க எண்ணற்ற எண்ணிலே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது தான் கதிர் 1000. அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இந்த அமாவாசை, அப்படி இருக்கிறவனை மாமதி பௌர்ணமியாக ஆக்கி அந்த முதுகுண்டுல தவளை செய்கிறான், முதுகுண்டுல தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இந்த பூசையில அதுதான் சொல்றாரு நாம. அதனால அந்த பவாதி நாமத்தை கொண்டு என்ன செய்யறோம், 3 காலம் இல்லட்டா 6 காலம், 5 தடவை சொல்றதும் இருக்கு, 2 தடவை செய்யறதும் இருக்கு. இல்லை செஞ்சா என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம அந்த பெருமானே பஞ்சபுராணம் எல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்கார முத்திரையில் நாம் என்ன செய்கிறோம், இதயத்தில் ஒடுக்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிவார தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்த விஷாசார்க்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமுகார்க்கியம்னு கருதப்படும், சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம். அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம், இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கருணியாசம் அங்கனியாசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல இந்த அர்க்கியம் அர்ச்சனை அப்புறம் அர்க்கியம் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் 1/5 பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதை நாம் சாப்பிடக்கூடாது. பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான், எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சார்த்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசை நிலை செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்குது. அது பெரிய சுலோகமும் இருக்குது, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறன்னு தனி மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படையப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களை எல்லாம் ஒடுக்கி அர்க்கியங்களெல்லாம் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இது அதனோட சுருக்கம், இது ஒரு விரிவு வேறு தனியாக இருக்குது. அதை நீங்கள் பின்னால் தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த கட்டம் கட்டமாக போட்டு எழுதிருக்கணா இல்லையா, அதை மொத்தம் மந்திர ராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோட நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை பெருமானே. நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில் நமக்கு எப்போ போனாலும் எது செஞ்சாலும் உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குமா, எப்போதும் இங்கே என்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா, அந்த திருமுதுகுன்றம் பதிகத்தில் சொல்கிறாரா, இது 1000 பெரியங்க 1000 பெரியங்கிறது 1000 பெரிய பார்க்கறதுல பெருமை இல்லை அது சொல்கிறாரு. அது கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு நுழை மாமதிதவளும் உயர் முதுகுண்டு அடைவோமே அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா. விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா. அந்த பாட்டில் தானே சொல்கிறாரு, கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள். அதை தன்னுடைய சக்தி கலைகளை 1000 பாகமாக, 1000 என்பது இங்கே எண்ணற்ற எண்ணிலேயே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது தான் கதிர் 1000. அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இங்கே அமாவாசை, அப்படி இருக்கிறவனே மாமதி பௌர்ணமியம் ஆக்கி அந்த முதுகுண்டில் தவளை செய்கிறான்ங்கிறார். முதுகுண்டில் தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல இந்த பூசையிலே அதுதான் சொல்கிறாரு. நாம் அதனால் அந்த பவாதி நாம செய்து கொண்டு என்ன செய்கிறோம், 3 காலம் இல்லட்டா 6 காலம், 5 தடவை சொல்கிறதும் இருக்குது, இன்னும் 2 தடவை செய்கிறதும் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம் அந்த பெருமானே பஞ்சபுராணமெல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்காரமுத்திரையில் நாம் என்ன செய்கிறோம், இதயத்தில் ஒடுக்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிபாத தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்த விஷாசார்க்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமுகர்க்கியம்னு கருதப்படும். சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம். அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம், இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கருணியாசம் கன்னியாசமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல் இந்த அர்க்கியம் அர்ச்சனை அப்புறம் அர்க்கியம் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் 1/5 பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை நாம் சாப்பிடக்கூடாது, பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான். எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சாத்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசணியில் செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்குது. அது பெரிய சுலோகமும் இருக்குது, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேறு இவங்களுக்கு வேறுனு தனி மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படை எப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களை எல்லாம் ஒடுக்கி அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இது நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இது அதனோட சுருக்கம், இதோட விரிவு வேறு தனியாக இருக்குது. அதை நீங்கள் பின்னால் தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த கட்டம் கட்டமாக போட்டெழுதிருக்கணா இல்லையா, அதை மொத்தம் என்ன செய்யணும்னால மனனம் பண்ணிக்கணும். என்ன மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காமலே அதை செய்யலாம். இந்த சடங்குகளை விளவு விரிவாக வச்சுருக்கு, இதன் நோக்கம் என்னென்னா நம்முடைய இந்த ஞான இந்திரியங்கள் புறத்து செல்லாமல் ஒடுக்குதல் பொருட்டு, தான். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அகபூசை தான். அந்த அகபூசையில் நாம் நிலைப்பதற்கு கருவியாக தான் இதை வச்சுருக்கிறாங்க, புறப்பூசை. புரியுதாம்மா? அதனால் நீங்கள் இதை முதல்ல செய்யுங்க. எதுக்கு செய்கிறது அப்படின்னா நாம் நம்ம கவனத்தை வெளியில் சிதற விடாமல் முதல்ல செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த பூசையில் நீங்கள் ஐயா நீங்கள் கொடுத்துருந்தாங்களா இல்லையா, இந்த பட்டுசாமி ஓதுவாருடையது, அதை ஒன்று செஞ்சு அதை சன்னிதானத்துக்கு நம்ம தர்மபுர சன்னிதானம் அவங்க பார்த்தாங்க, இது மகிழ்ச்சியை தெரில மலைவி தருதுன்ட்டாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலே முடியாது அப்படின்னு. அதனால் இது கொஞ்சம் சுருக்கணுமே, இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்கள் அதில் உள்ளதுன்னு அவருக்கு தெரியும், இதைத்தான் செஞ்சுருக்கேன்னு. அவங்க சுடுத்த சொன்னது இது என்னென்னா, இவ்வளவு இதை பார்த்துட்டு அவர் நல்லா தான் செஞ்சுருக்கிறாரு, ஆனால் அதை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு மலைவி தருகிறதுன்ட்டாரு. அப்போ ரொம்ப இதை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம்னுலாம் நினச்சிருவான். ஏன்னா அது உள்ளபடி முதல்ல நினச்சது நம்ம தெக்குமடத்து சாமியை வச்சு அதை செய்ய சொல்லிடணும்னு தான் நினச்சது. அது அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க தெரியலே அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அத்தாரிக்கி. வேறு அதை மாதிரி ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆள் வேறு யாருமே கிடையாது. அவரை வச்சு நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லி தான் இருந்தது, கிடைக்கல.